கியாமத். சிராத் என்றால் பாலம். சிராத்துல் முஸ்தகீம் என்ற வரிகளிலிருந்து விளக்கங்கள் பெற்றிருப்பீர்கள். சிராத் என்றால் பாலம். இந்த பாலம் முஹிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் நரகத்தின் மீது போடப்பட்டிருக்கும். இங்கே முஹிப்பு என்பதை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். இது ஈமானின் ஒரு பகுதி. காரணம், கண்டிப்பாய் உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த முஹிப்பு என்னும் மைதானத்தில் ஒரு நாள் எழுந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த ஒரு நாளில் நாம் அனைவரும் இந்த முஹிப்பு என்னும் தளத்தில்தான் கூடியே தீர வேண்டும். ஈமான், இஸ்லாம், நபிமார்கள், ரசூல்மார்கள், மலக்குகள், ஹக்குகள் அனைத்தும் இந்த மறுமையில் இருக்கும் மைதானத்தில் கூடிய தினத்தில் நமக்கு கிடைக்கும் பலனுக்காகவே படைக்கப்பட்டது. மரணம் என்பது நிச்சயமான ஒன்று, அதன் பின் மௌஷர் என்பதும் நிச்சயம். இங்கு நடக்கப் போவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றுள்ளவைகளை தொகுத்து பல ஆதாரபூர்வமான உண்மைகளை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் தந்துள்ளனர். அரபி நூல்களின் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் தரிக்குல் ஜன்னாவின் கூற்றுக்களும் அவற்றில் ஃபாத்திமா நாச்சியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் சிறப்பும் கூறப்பட்டுள்ளது. முஹிப்பு என்பது விசாரிக்கும் தானம். அது கல்குகள் எனப்படும் ஜீவராசிகளை விசாரிக்க கொண்டு வந்து நிறுத்தாட்டும் இடம். மஹஷர் என்பதும் அதுதான். அந்த தானம் ஷாம் ராஜ்யத்தால் பைத்துல் முகத்தீசுக்கு அருகில் வெண்மையும் அதிக விசாலமும் உள்ளதாய் சமதளமாய் இருக்கும், அல்லது ஒரு சமதரை போல் இருக்கும் ஒரு அகன்ற மைதானம். அந்த மைதானத்தில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துக்கள் வந்து சேர்ந்தபின் மற்ற மனிதர்களும் ஜின்களும் ஷைத்தான்களும் கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்வார்கள். அதன் பின் மிருகம் முதலான ஊர்வன பரப்பனவாகிய சகல ஜீவ கோடிகளும் திரள் திரளாய் வந்து நிரம்பும். மனிதர்களும் ஜின்களும் ஷைத்தான்களும் 120 அணியாக வகுக்கப்படுவார்கள். அவர்களில் மூமீன்கள் 3 அணியாய் நிற்பார்கள். அதன் பிறகு எனது ஹபீப் முகமதுக்காக ஒரு மேடை போடுங்கள் என்று அல்லாஹு தாலா மலக்குகளுக்கு கட்டளையிடுவான். உடனே அர்ஷுக்கு பக்கத்தில் உள்ள ஒளிவினால் ஒரு மேடை போடப்படும். அதன் அருகில் லிவாவுல் ஹம்த் எனும் கொடி நடப்படும். அங்கே பின்னும் 70,000 கொடிகளை நாட்டி 70,000 அணிகளாய் மலக்குகள் நிலை பிரியாமல் நிற்பார்கள். அந்த அணிகளில் அணி ஒன்றுக்கு 500,000 மலக்குகளாய் நிற்பார்கள். மூமீனானவர்கள் அடங்களும் லிவாவுல் ஹம்தை சூழ்ந்து நிற்பார்கள். நபிமார்கள் அனைவருக்கும் அவரவர் தரப்படி மேடை போடப்பட்டிருக்கும். அவர்களுக்கும் லிவாவுல் ஹம்துக்கு கீழாக கொடிகளும் நாட்டப்படும். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய இந்த நால்வருக்கும் 4 மேடைகள் போடப்பட்டு 4 கொடிகளும் நாட்டியிருக்கும். ஷஹீதானவர்களுக்கும் மேடைகள் போடப்படும். ஹஸ்ரத் மாதிபுனு ஜாபுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும், ஹஸ்ரத் அபிதர்லு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும், ஹஸ்ரத் உபை இப்னு காப் ரலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கும், ஹஸ்ரத் இமாம் ஹசன் ரலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கும், ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் ரலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கும் ஒவ்வொரு கொடி நாட்டப்படும். அதன் பின் அல்லாஹு தாலாவிடமிருந்து, ஓ ஆதமே, தௌபா, மன்னிப்பு செய்தவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஓ நூஹே, சுக்குரு என்னும் நன்றி செய்தவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஓ இப்ராஹிமே, தயாள குணமுள்ளவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். இஸ்மாயிலே, உண்மை உள்ளவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். யூசுஃபே, பரதேசிகளையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஐயூபே, பிணியாளிகளையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். தாவூதே, ஓதுபவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். சுலைமானே, நியாயமுள்ள ராஜாக்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். மூசாவே, சுத்தமானவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஹாரூனே, ஆலீம்கள் அனைவரையும் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஷுஐபே, முதியோர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஜக்ரியாவே, பேரின்ப பிரியமுள்ளவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். யஹயாவே, நிராசைக்காரர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளவும். ஈசாவே, பேரின்ப ஓப்புள்ளவர்களை நீர் சேர்த்துக் கொள்ளும். முகம்மதே, ரசூல்மார்களையும் நபிமார்களையும் ஆரிஃபீன்களாகிய ஞானிகளையும் நீர் சேர்த்துக் கொள்ளும். பிறகு அபூபக்கரே, விசுவாசக்காரர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். உமரே, நீதவான்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். உதுமானே, கொடையாளிகளையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். அலியே, பீசபீல் என்ற மார்க்க போர் நீதி போர் செய்தவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஹசனே, ஷஹீதானவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஹுசைனே, அநியாயமாக கொல்லப்பட்டவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். மாதிப்னு ஜபலே, மார்க்க விதி அறிந்தவர்களை நீர் சேர்த்துக் கொள்ளும். உபைபிப்னு காபே, கிராத்தை அறிந்தவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். அபூதாரே, நிராசை பெற்றவர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். அபு தருதாவே, ஃபக்கீர்களையெல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். அன்பியாக்களே, அவர்களுடைய கூட்டங்களே, எவன் ஒருவன் அல்லாஹு தாலாவை தெரிந்து கொண்டானோ அவனுக்கு அல்லாஹு தாலாவின் உவப்பு கிடைக்கும் என்று ஒரு சத்தம் பிறக்கும். கல்குகள் அடங்களும் தராதரப்படி எங்கும் பரவி நெருங்கி சேர்ந்து நிற்பார். அப்போது அல்லாஹ்விடமிருந்து, என்னுடைய கல்குகளே, நீங்கள் எல்லோரும் துன்யாவில் இருந்து கொண்டு செய்யாதவைகளையெல்லாம் செய்யும் போது நான் பார்த்து கொண்டு சும்மா இருந்தேன் அல்லவா, அதனால் இப்போது நீங்கள் சும்மா இருங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுவான். இன்னும் இன்றைய தினம் ஒவ்வொரு நவுசும் அது செய்தவர்களுக்கு தக்க கூலி கொடுக்கப்படும். அநியாயம் என்பது இன்றைக்கு இங்கு இருக்காது. வெகு விரைவாய் நான் விசாரணையை முடிப்பேன். எனக்கு வழிபட்டவனை இன்றைக்கு சங்கையாக்குவேன், மாறு செய்தவனை வேதனை செய்வேன், என்னுடைய வார்த்தை பாட்டை மாற்றமாட்டேன் என்று அல்லாஹு தாலா உறுதியளிப்பான். அல்லாஹு தாலா தன்னுடைய வார்த்தையிலிருந்து மாற்றாமல் இருப்பேன் என்று உறுதி அளித்த பின் சூரியனை கொண்டு வரும்படி மலக்குகளுக்கு உத்தரவு பிறக்கும். உடனே துன்யாவிலும் 360 மடங்கு பெரிதாயுள்ள இந்த சூரியனை ஒவ்வொரு இடத்திலும் 360 சிறு வடங்கள் தொடுத்த 360 பெரும் வடங்கள் பூட்டின வண்டியில் வைத்து ஒவ்வொரு சிறு வடத்திலும் 360 மலக்குகள் என்று பிடித்து இழுத்து வருவார்கள். அந்த சூரியன் அல்லாஹு தாலாவுடைய சமூகத்தில் வந்ததும் சுஜூது என்னும் வணக்கம் செய்யும். அப்போது அல்லாஹு தாலா அதனிடம், என்னுடைய அடியார்களில் எவனையாவது உன்னை வணங்கும்படி நீ ஏவினது உண்டா என்பான். அதற்கு அந்த சூரியன், என்னுடைய எஜமானனாகிய ஆண்டவனே, நீ துப்புரவானவன், வணக்கப்பட பாத்திரமான நாயன், உன்னையல்லாமல் ஒருவனும் இல்லையே. அப்படியிருக்க உன்னுடைய அடியார்களை என்னை வணங்கும்படி உன் அடிமையாகிய நான் எப்படி ஏவுவேன்? அவர்களில் சிலர் அப்படி செய்தார்கள், அதற்கு நான் பொருந்தவில்லை என்று சொல்லும். அப்போது அல்லாஹு தாலா அதை பார்த்து, நீ உண்மை சொன்னாய் என்று சொல்லிவிட்டு அதற்கு துன்யாவில் உண்டான வெப்பத்தை காட்டிலும் இரட்டிப்பாக்கி கல்குகளுடைய தலைக்கு மேல் நெருங்கும்படி உத்தரவிடுவான். உடனே அந்த சூரியன் இரண்டு புருவத்திற்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளவாக கல்குகளுடைய தலைக்கும் தனக்கும் முடுகுதலாய் நெருங்கி நிற்கும். அப்போது அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் அங்கு இருக்காது. நல்லோர் அனைவரும் அந்த நிழலில் ஒதுங்கி நிற்க இடம்பெறுவார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அந்த சூரியனுடைய அதிக சூடான வெயிலில் அகப்பட்டுக் கொள்வார்கள். தாங்க மாட்டாத காங்கையின் கொடுமையால் ஒருவருக்கொருவர் தள்ளிக்கொண்டும் மோதிக்கொண்டும் தத்தளித்து தடுமாறியும் கலங்கி நிற்பார்கள். ஒவ்வொரு ஹல்கினுடைய மூளையும் கொதித்து உருகி வேர்வையுடன் கலந்து ரோமக்கால் வழியாக பிரவாகித்து தரையில் வழிந்து கட்டி நிற்கும். அது கல்குகள் செய்த வினைக்குத்தக்கபடி சிலருக்கு முழந்தால் வரையும் சிலருக்கு தலைக்கு மேலுமாக உயர்ந்து நிற்கும். கல்குகளுடைய வேர்வையெல்லாம் பொதுவட தரைக்கு மேல் 70 பாகம் உயர்ந்து நிற்கும். அநேகர் அதில் மூழ்கி கிடந்து தத்தளிப்பார்கள். 100 வருஷம் இவ்விதமாயிருக்கும். பிறகு நூறு வருஷம் வரையும் மிகவும் பயங்கரமான இருள் வந்து கல்குகளை சூழ்ந்து கொள்ளும். அவ்விருளில் அனைவரும் அகப்பட்டு கொண்டு கண்ணோடு கண் தெரியாமல் திசைகள் தோறும் தத்தளித்து தடுமாறி நிற்பார்கள். அதன் பின் நூறு வருஷங்கள் வரை தாங்க மாட்டாத பயங்கரத்தினால் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து மோதி திரிவார்கள். ஆக இந்த 300 வருஷத்திலும் ஒவ்வொருவரும் தம் தம் நபுசுக்கு வந்து பிடித்திருப்பதை எண்ணி அதே பராக்காய் கவலையில் மூழ்கி கிடப்பார்களே அல்லாமல் ஆணை ஆணென்றும் பெண்ணை பெண்ணென்றும் ஒருவரையும் ஒருவர் அறிய மாட்டார்கள். இந்த 300 வருஷம் துன்யாவுடைய வருஷமாகும். இந்த 300 வருஷத்து சங்கடத்தில் அகப்பட்டு தவிக்கும் போது மூமீனான ஒவ்வொருவரும் ஆண்டவனே எங்களுக்கு ஒரு தீர்மானத்தை செய்து நரகத்திற்கு அனுப்புவதாய் இருந்தாலும் அனுப்பு, இந்த வேதனைகளில் இருந்து எங்களை நீக்கு என்று கேட்பார்கள். அப்போது ஒரு மேகம் வெளிப்பட்டு வந்து குடை போல கவியும். அந்த மேகத்தின் நிழல் மூன்று கிளையாக இருக்கும். அந்த நிழல் பார்வைக்கு நிழலாக தோன்றுமே அல்லாது நிழலின் சுவாப குணம் உள்ளது அல்ல. இது உண்டான உடனே கல்குகள் அடங்கலையும் அந்த நிழலில் போகும்படிக்கு உத்தரவு பிறக்கும். உடனே ஜனங்கள் மூன்று கூட்டமாக அந்த நிழலின் மூன்று கிளை வழியாக போவார்கள். அந்த கூட்டங்களில் ஒன்று மூமீன்களும் ஒரு கூட்டம், முனாஃபிக்குகளும் ஒரு கூட்டம், காஃபிர்களுமாக இருக்கும். இம்மூன்று கூட்டத்தாரும் மூன்று கிளையான நிழல்களிலும் போனபோது மூமீனானவர்களுடைய கிளை ஒளிவாகவும் முனாஃபிக்குகளுடைய கிளை சூடாகவும் காஃபிர்களுடைய கிளை பகையாகவும் இருக்கும். இப்படி இருக்கையில் ஜனங்கள் திரண்டு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய், யோ ஆதமே, தாங்கள் மனிதருக்கெல்லாம் பிதாவாகையால் தாங்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தாலாவிடம் போய் விசாரித்து முடிவு செய்யும்படி மன்றாட வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் அல்லாஹ் தாலாவிடம் தின்ன வேண்டாம் என்று விளக்கின மரத்தின் கனியை தின்று அவனுக்கு மாறு செய்திருக்கிறேன், ஆகையால் அவன் சமூகத்திற்கு மன்றாட போக வெட்கமாக இருக்கிறது, நீங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் போய் சொல்லுங்கள் என சொல்லிவிடுவார்கள். பிறகு எல்லோரும் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமிடம் ஓடி வந்து சொல்வார்கள். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உலகத்தில் உள்ள ஜனங்களை நாசம் செய்யும்படி அல்லாஹ் தாலாவிடத்தில் பத்வா செய்தேன், அப்படியே அவன் பிரவாகத்தை கொண்டு அந்த ஜனங்களை நாசமாக்கினான், வெள்ளத்தால் நாசமாக்கினான். அவ்வளவு ஜனங்களை நாசமாக்கும்படி நான் பத்வா செய்தவன் நான், ஆகையால் இப்போது அவன் சமூகத்திற்கு போக வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், நீங்கள் நபி இப்ராஹிமிடம் போங்கள் என்று சொல்வார்கள். ஜனங்கள் அங்கிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து சொல்வார்கள். அதற்கு அவர், நான் என் மனைவியாகிய சாராவை சகோதரி என்றும் ஊர் ஜனங்கள் திருவிழா கொண்டாட போக என்னையும் அழைத்த போது வியாதியஸ்தனாய் இருக்கிறேன் என்றும் கோயில் உள்ள புத்துக்கள் என்ற சிலைகளை உடைத்துவிட்டு பெரிய புத்து உடைத்ததென்றும் மூன்று பொய் சொல்லி இருக்கிறேன், அப்படிப்பட்ட நான் அல்லாஹ் தாலாவின் சமூகத்திற்கு போக வெட்கமாயிருக்கிறது, நீங்கள் மூசாவிடம் போங்கள் என்று சொல்வார்கள். ஜனங்கள் அங்கிருந்து நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களிடம் போய் சொல்வார்கள். அதற்கு நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள், நான் கிஃபத்து கிளையில் உள்ள ஒருவனை நியாயமில்லாமல் தவறுதலாக கொன்றுவிட்டேன், ஆகையால் அல்லாஹ் தாலாவின் சமூகத்திற்கு போக வெட்கப்படுகிறேன், நீங்கள் ஈசாவிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஜனங்கள் அங்கிருந்து நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்களிடம் போய் சொல்வார்கள். அதற்கு நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள், நசராக்கள் கிறிஸ்துவர்கள் என்னை ஆண்டவன் என்று வணங்கினார்கள், அதை நான் நினைத்து நான் எப்படி அல்லாஹ் தாலாவின் சமூகத்திற்கு போகிறது என்று வெட்கப்பட்டு கொண்டு என் நபுசில் நான் பராக்காயிருக்கிறேன், நீங்கள் முகமது நபியிடம் போய் முறையிட்டு சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். உடனே ஜனங்கள் முகமதே முகமதே என்று சப்தமிட்டு அழுது கொண்டு நபி முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடுவார்கள். அர்ஷுக்கு கீழ் உட்கார்ந்திருக்கும் மரியம், ஆசியா, கதீஜா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த நால்வரில் ஜனாபே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த ஜனங்கள் முகமது நபியுடைய உம்மத், தங்கள் நபியை காணாமல் தேடுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லும் இந்த சொல்லும் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுகளில் விழும். அப்போது நபி ஆதம் அலை இஸ்லாம் அவர்களும், முகமதே, உங்களுடைய உம்மத்துக்கள் உங்களை காணாமல் தேடிக்கொண்டு வருகிறார்களே என்று சொல்வார்கள். அப்போது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தமிட்டு, யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே, நீங்கள் எல்லோரும் எங்கே அலைந்து தெரிந்து கொண்டு போகிறீர்கள்? நான் உங்களை விட்டு மறைந்திருக்கவில்லையே. உங்களுக்காக அல்லாஹு தஆலா இடத்திலே நான் கேட்கிறேன், எல்லோரும் என் அருகே வாருங்கள் என்று சப்தமிடுவார்கள். ஜனங்கள் எல்லோரும் கேட்டு அவர்களிடம் ஓடோடி வந்து சேருவார்கள். யா ரசூலல்லா, எங்களை விசாரணை செய்து தீர்மானிக்கும்படி அல்லாஹு தஆலா இடத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்வார்கள். இச்சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அழுது கொண்டு, உம்மத்தே, நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள், உங்கள் காரியத்தை பற்றி நான் அதிக கவனம் உள்ளவனாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அர்ஷுக்கும் தாழ்வில் வந்து அல்லாஹு தஆலாவுக்கு சுஜூது செய்வார்கள். அப்போது அல்லாஹு தஆலாவின் உத்தரவுப்படி ஒரு மலக்கு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஜத்தை பிடித்துக் கொண்டு, முஹம்மதா என்று மெல்ல கேட்பார்கள். அதற்கு நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னவுடன், அப்படியானால் உங்கள் தலையை உயர்த்துங்கள், நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று அந்த மலக்கு சொல்லும். உடனே நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்தி எழுந்து, ரப்பி, எனக்கு நீ வார்த்தைப்பாடு செய்திருக்கிறபடி ஷஃபாத் செய்யும் அதிகாரத்தை இப்போது கொடுத்தருள், நான் ஷஃபாத் செய்கிறேன், நீ தீர்ப்பு செய் என்று சொல்லுவார்கள். உடனே அல்லாஹு தஆலா, முஹம்மதே, நீர் அவர்களுக்கு ஷஃபாத் செய்யும் அந்த அதிகாரத்தை நான் உமக்கு தந்தேன் என்று சொல்வார். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து ஜனங்களிடத்தில் வந்து சேர்ந்து நிற்பார்கள். அப்படி இருக்கையில் வானமானது ஊஞ்சலாடுவது போல் அலைந்தாடி காற்றாடி போல சுழன்று சுற்றி கொண்டிருக்கும். அப்போது பருப்பத்திலும் கணத்திலும் ஏழு வானத்தை பார்க்கிலும் அதிகமாய் கர்மம் என்கிற மேகமானது எல்லா வானங்களுக்கும் மேலாக இருந்து திடீரென்று ஏழாவது வானத்தில் விழும். உடனே அந்த வானம் படீரென்று தெரித்து பிளக்கும். பிறகு அந்த மேகம் அங்கிருந்து ஆறாவது வானத்தில் விழும். அந்த வானமும் அப்படியே பிளக்கும். இவ்விதமாகவே அந்த மேகம் ஒவ்வொரு வானத்திலும் விழுந்து பிளக்கச் செய்து கொண்டு முதலாம் வானத்தில் வந்து விழும். உடனே முதலாம் வானமும் படீரென்று பிளக்குமாம். அப்போது அதில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கொண்டு போகும். ஆனால் அதனால் பூமி இருள்மயமாயிருக்கும். வானம் பிளந்த சப்தத்தை கல்குகள் எல்லாம் காது தெரிக்க கேட்டு சுவர்ணையற்று கலங்கி நிற்பார்கள். ஏழு வானத்து மலக்குகளும் ஒவ்வொரு வானத்து மலக்கும் ஒவ்வொரு கூட்டமாய் பூமியில் இறங்குவார்கள். இறங்கும் போது தஸ்பீஹ் தஹலீல் செய்து கொண்டு இறங்கி கல்குகள் அடங்களையும் வளைத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு அதாவுடைய மலக்குகள் பெரும் கூட்டமாய் இறங்குவார்கள். அவர்கள் உருவத்தில் மகா பெரிதானவர்களும் அதிக வலிமை உடையவர்களும் மிகவும் குரூரமுள்ளவர்களாயும் இருப்பார்கள். ஒவ்வொருவருடைய இரண்டு புருவத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளி 500 வருஷ பிரயாண தூரமாயிருக்கும். ஒவ்வொரு மலக்குகளின் புருவத்தின் இரண்டு புருவங்களின் இடைப்பட்ட தூரம், அந்த இடைவெளி 500 வருஷம் பிரயாண தூரமாயிருக்கும். குற்றவாளிகளுடைய காலும் தலையும் வளைந்து கட்டி விசாரணைக்கு கொண்டு போகும் உத்தரவு அவர்களுக்கு கொடுக்கப்படும். கல்குகள் அடங்களும் அந்த மலக்குகள் இறங்கும் ஆரவாரத்தின் அமளியால் அஞ்சி கலங்கி, நம்மைத்தான் பிடிப்பார்கள், நம்மைத்தான் பிடிப்பார்கள் என்று ஒவ்வொருவரும் எண்ணி தயங்குவார்கள். அப்படி தயங்குகிறவர்களில் சிலர் அந்த மலக்குகளிடம் போய், நீங்கள் அல்லாஹு தஆலாவின் கட்டளையை கொண்டு வந்திருக்கிறீர்களோ என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் திடுக்கிட்டு, நம்முடைய ஆண்டவனுடைய கட்டளை எங்களிடமில்லை, இனி வரும் என்று சப்தமிட்டு சொல்வார்கள். பிறகு முந்தி வானம் பிளந்த போது அங்கிருந்து இறங்கின மலக்குகள் எல்லாரிலும் மனிதர், ஜின் இவர்களுக்கு அதிகமான தொகையுடைய முதல் வானத்து மலக்குகள் வந்து கல்குகள் அடங்களையும் நடுவில் வைத்து கோட்டை போல் வளைத்து முதல் அணியாய் சூழ்ந்து கொள்வார்கள். அதற்கு பின் அவர்களிலும் அதிகமான இரண்டாம் வானத்து மலக்குகள் வந்து அவர்களை நடுவில் வைத்து இரண்டாம் அணியாய் சூழ்ந்து கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் அதிகமான மற்ற வானத்து மலக்குகளும் அப்படியே ஒருவருக்கு பின் ஒருவராக வந்து ஒரு அணிக்கு பின் ஒரு அணியாய் சூழ்ந்து கொள்வார்கள். ஆகவே கல்குகள் எல்லாம் நடுவில் வைத்து ஏழு வானத்து மலக்குகளும் ஏழு கோட்டை மதுளை போல் இருக்க சூழ்ந்து நிற்பார்கள். அதற்கு பின் காருஃபீன்கள் என்னும் அரசை சுமந்த மலக்குகளும் அணி அணியாய் இறங்குவார்கள். பிற்பாடு அல்லாஹு தஆலாவின் கட்டளையை பெற்றுக்கொண்டு ஒரு மலக்கு இறங்கி வருவார்கள். அவர்கள் மகா வலுப்பமானவர்கள். அதே மலக்குகள் திரள் திரளாய் புடைசூழ முன் சொன்ன கமாம் என்னும் மேகக் குடையில் அவர்கள் இறங்கி அவர்களுக்கு போடப்பட்டிருக்கும் குர்சி என்னும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு, மனிதர்களே, ஜின்களே, இனி உங்கள் பட்டோலைகளை படிக்கப்படும். அதன் நன்மையை கண்டு அவன் அல்லாஹ் தாலாவை புகழ வேண்டும். தீமையை கண்டவன் தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் கேட்கும்படி சொல்வார்கள். அதன்பின் நரகத்தை கொண்டு வர கட்டளை பிறக்கும். ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்துக்கு அதிபதியாகிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய், அல்லாஹ் தாலா நரகத்தை கொண்டு வரும்படி உத்தரவு செய்துள்ளான் என்று சொல்வார்கள். இதை கேட்ட அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் என்னும் மலக்கு, இது எந்த நாள் என்று கேட்பார்கள். அதற்கு ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது கியாமத்துடைய நாள் என்று மறுமொழி சொல்வார்கள். பின்னும் அந்த மலக்கு, கல்குகளை எல்லாம் அல்லாஹ் தாலா ஆஜராக்கி விட்டானா? முகமது நபியும் அவருடைய உம்மத்தும் எங்கே? அந்த உம்மத்து நரகத்து கொடுமையை எப்படி சகிப்பார்கள் என்று கேட்பார்கள். இந்த கேள்விக்கு ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எல்லோரும் ஆஜராகி விட்டார்கள். முகமது நபியும் அவருடைய உம்மத்தும் அல்லாஹ் தாலாவின் சமூகத்தில் இருக்கிறார்கள். அந்த உம்மத்து நரக கொடுமையை சகிக்கும் விதம் இப்படி என்றும் நான் அறியேன். அது அல்லாஹ் நாடியபடியும் என்று பதில் சொல்வார்கள். பின்பு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தை பார்த்து, நரகமே, எழுந்திரு என்று உரத்த சத்தமாக சொல்வார்கள். உடனே அது எழுந்திருக்கும். நரகம் 1000 வருஷம் தூரம், பிரமாணம் எடையுள்ள ஒட்டக கால் போன்ற 4 கால்களில் 30,000 தலைகளும், தலை ஒன்றிற்கு 1000 வாய்களும், வாய் ஒன்றுக்கு உகது மலையிலும் 30,000 மடங்கு பங்கு பெரிதான 30,000 கடைவாய் பற்களும் உண்டாகியிருக்கும். உதடுகள் ஒவ்வொன்றும் பூமியின் பரப்பை போல் இருக்கும். மேல் உதடுகளில் உதடொன்றிற்கு 30,000 சங்கிலிகள் போடப்பட்டிருக்கும். சங்கிலி ஒன்றொன்றுக்கும் 1000 கரணைகளும் இருக்கும். இன்னும் நரகத்திற்கு 73,000 வடங்கள் பூட்டப்பட்டிருக்கும். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தை இழுத்துக்கொண்டு அல்லாஹ் தாலாவிடம் போகும்படி ஜபானியாக்களுக்கு உத்தரவு செய்வார்கள். உடனே மனிதர்களிலும் ஜின்களிலும் 40,000 பங்கு அதிகமான ஜபானியாக்கள் ஒவ்வொரு அணியாக 7,000 அணிகள் நின்று நரகத்தை இழுப்பார்கள். அவ்வளவு பேர் இழுத்தும் அது கொஞ்சமும் நகராமல் 1 வருஷ பிரயாண தூரம் கீழே பதிந்து போகும். அதைக் கண்டு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஓ நரகமே, நீ அல்லாஹ் தாலாவின் கட்டளைக்கு மாறு செய்கிறாயோ என்று கேட்பார்கள். அதற்கு அது, நான் அப்படி செய்யவில்லை என்று சொல்லும். அப்படியானால் நட என்று சொல்வார்கள் என்று ஏவுவார்கள். மலக்குகள் இழுக்க அது நடக்கும். நரகம் அவ்விதம் நடக்கையில் புலி சீறி பாய்வது போல் மூச்செறியும். மூச்செறிந்து சீருந்தோறும் மண்டபம் போன்ற மஞ்சள் நிறமுள்ள அக்கினி கங்கிகள் அதிலிருந்து தெறிக்கும். கல்குகளை சூழ வளைந்து கொள்ளும்படி பெரிய புகையும் இருளும் அதிலிருந்து புறப்படும். அந்த நரகம் கொதிக்கிற அமளியான சத்தம் எல்லா கல்குகளுக்கும் கேட்கும். இவ்விதம் நரகம் வரும்போது கல்குகளை பார்த்து அவ்வளவு பேரையும் ஒரே விழுங்கில் விழுங்கிவிட துடித்து தவிப்பாயும் ஜபானியாக்கள் பாய வெட்டாமல் இழுத்துக் கொள்வார்கள். அதை மனிதர்கள் பார்த்து அஞ்சி கலங்கி கண்ணீரற்று ரத்தம் வரும் வரை அழுவார்கள். பாவிகள், கட்டாயம் நமக்கு அபாயம் வந்துவிட்டது, நாம் மோசப்பட்டோம் என்று தீர்மானித்துக் கொள்வார்கள். நாம் கைச்சேதமுற்றோம் என்று அவர்கள் அன்றுதான் எண்ணுவார்கள். நரகம் பின்னும் கொடூரமான சத்தத்துடன் மூச்செறியும். இதனால் மனிதர்கள் மனங்களிலெல்லாம் திடுக்குற்று பயம் நிரம்ப அநேகர் வெருண்டு ஓடுவர். அநேகர் முழந்தாட்டியிட்டும் அநேகர் முகம் கவிழ்ந்தும் வீழ்வார்கள். அநியாயக்காரர்களெல்லாம் நாங்கள் கெட்டோமே கெட்டோமே என்று அலறுவார்கள். நம்பிக்கைக்காரர்கள் நபுசி யா நபுசி என்று சப்தமிடுவார்கள். மறுபடியும் நரகம் மூச்செறியும். அதனால் மனிதர்கள் முன்னிலும் இரட்டிப்பாய் கலக்கம் பிடிப்பார்கள். அவர்களின் பலமெல்லாம் ஒடுங்கி போகும். நாம் அகப்பட்டு கொண்டோம் என்று எண்ணுவார்கள். பின்னும் ஒரு மூச்செறியும். அதனால் எல்லோரும் தரையில் விழுந்து மேலே நோக்கினவராய் கிடப்பார்கள். பாவிகளின் வயிற்றில் உள்ள குடல்களெல்லாம் ஜீரணித்து மனங்கள் கலங்கி அறிவு தடுமாறி உயிர்கள் கண்டன தளவில் வந்துவிடும். நரகம் இவ்விதம் வருகையில் ஜபானியாக்களில் பயங்கர தரத்தக்க ஒருவர் தம் கையில் மகா பெரிய இரும்பு தடி ஒன்றை பிடித்துக் கொண்டு துனியாவில் பேராசையும் மேலெண்ணமும் வைத்து பாவத்தை கொண்டு காலத்தை கழித்த இன்னான் மகன் இன்னான் எங்கே என்று பெரும் துணியிட்டு ஒவ்வொருவனாக பெயர் சொல்லி அலறி பயமுறுத்தி அவனை பற்றி பிடிக்க ஓடி நெருங்கி வருவார்கள். கல்குகள் அதைக் கண்டு முன்னிலும் பல மடங்கு அதிக திக்கலும் பயம் பிடித்து மருள்வார்கள். நரகத்தை மேற்கண்டபடி மலக்குகள் இழுத்து கொண்டு அல்லாஹ் தாலாவின் சமூகத்தில் வந்து நிறுத்துவார்கள். உடனே அது அல்லாஹ் தாலாவுக்கு சுஜூது செய்யும். அப்போது அல்லாஹ் தாலா அதை பார்த்து, ஓ நரகமே, நீ பேசுவாயாக என்று சொல்வான். உடனே அது வாய் திறந்து, வணக்கத்திற்கு தக்க நாயகன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறில்லை என்று முந்தி கலிமாவை சொல்லிவிட்டு, நாயனே, உன்னுடைய இரணத்தை கொண்டு ரிசக்கை கொண்டு நீ இல்லாத வஸ்துவை வணங்கினவர்களையும் இரவிலும் பகலிலும் உனக்கு மாறு செய்தவனை உன்னுடைய சிறப்பின் மீதும் வல்லமை மீதும் சத்தியமாக நான் வேதனை செய்வேன் என்று சொல்லும். அப்போது அல்லாஹ் தாலா அதை பார்த்து, இன்றைய தினம் உன் வயிற்றை மனிதர்களைக் கொண்டும் ஜின்களைக் கொண்டும் நான் நிரப்புவேன் என்று சொல்வான். பிறகு ஜபானியாக்கள் நரகத்தை அங்கு இழுத்து கொண்டு போய் அர்ஷுக்கு இடது புறத்தில் நிறுத்துவார்கள். அர்ஷ் ஆனது எல்லா உலகங்களையும் அவ்வுலகில் உள்ள எல்லாவற்றையும் தூக்கி அதற்கு நடுவில் வைத்தால் மிகவும் அகன்ற ஒரு மைதானத்தின் நடுவே ஒரு சிறிய மோதிரத்தை வைத்தது மாதிரி இருக்கும். அத்துணை பெரிய அர்ஷை அன்றைக்கு 8 மலக்குகள் சுமந்து நிற்பார்கள். அந்த மலக்குகள் ஒவ்வொருவருக்கும் மனு, புலி, காளை, கழுகு ஆகிய இந்த 4 முகங்களை போன்ற 4 முகங்கள் உண்டாகியிருக்கும். இன்னும் ஒவ்வொருவருக்கும் நன்னான்கு சிறு சிறகுகளுடன் இருக்கும். அவர்கள் ஒவ்வொருவரையும் அர்ஷை பார்க்காவிடாமல் 2 சிறகுகள் அவரவர் முகங்களுக்கு மேல் மறைத்து கொண்டிருக்கும். காரியம் இவ்விதம் இருக்கும்போது நபிமார்கள் அனைவரும் தாங்கள் தங்கள் சொந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ் தாலாவின் சமூகத்தில் முறைப்பாடு செய்வதற்காக விரைந்து போவார்கள். அப்படி போகிறவர்களில் முந்தினவர்கள் கலீல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் முந்தி போய் அர்ஷின் முன்னில் நின்று கொண்டு, ஆண்டவனே, நான் உன்னுடைய அடியானும் கலீல் என்கின்ற தோழனும் ஆகிய இப்ராஹிம், ஆகவே என்னுடைய திருத்தாப்பியத்திற்காக நீ கிருபை செய். என்னுடைய மக்கள் இஸ்மாயில், இசாக் இவர்களை பற்றி நான் கேட்கவில்லை, என்னுடைய விருத்தாப்பியத்திற்காகவே கேட்கிறேன் என்று சொல்வார்கள். அப்போது அல்லாஹ் தாலா, இப்ராஹிமே, ஒரு தோழன் தன்னுடைய தோழனுக்கு தீங்கு செய்வானா என்று பதில் சொல்வான். அதன் பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே வந்து நின்று கொண்டு, ஆண்டவனே, நான் உன்னிடம் பேசின மூசா, இப்போது நீ என்னை காப்பாற்ற வேண்டும். என் உடன் பிறந்த ஹாரூனை பற்றி நான் கேட்கவில்லை, என்னை பற்றியே கேட்கிறேன் என்று சொல்வார்கள். அதன் பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி வந்து, ஆண்டவனே, நான் உன் அடியான ஆகிய ஈசா, இன்றைய தினம் என்னுடைய தாய் மரியமை பற்றி நான் கேட்க வரவில்லை, என்னை பற்றியே கேட்க வந்தேன், ஆகியால் நீ என்னை காப்பாற்று என்று சொல்வார்கள். அப்படி இருக்கையில் அழுகுரலும் அமளியான சத்தமும் அதிக மும்முரமாய் கிளம்பும். கல்குகள் அடங்களும் அகன்ற மைதானத்தில் வெட்டுக்கிளி மட்டில்லாது பரவி மொய்த்திருப்பது போல் மொய்த்திருப்பார்கள். பிற்பாடு நபி முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆண்டவனே, உன் அடியானியாகிய நான் இன்றைய தினம் என்னை பற்றியாவது, என் மகள் ஃபாத்திமாவை பற்றியாவது, என் கண்மணியான ஹசன் ஹுசேன் இருவரை பற்றியாவது கேட்க வரவில்லை, என் உம்மத்தை பற்றி மாத்திரம் கேட்கிறேன், நீ அவர்கள் மீது இறங்கி கிருபை செய் என்று சப்தமிட்டு கேட்பார்கள். இந்த சப்தத்தை நரகம் கேட்டு, இவர் யார்? எல்லோரும் தங்கள் தங்களை பற்றி கேட்க இவர் மாத்திரம் தம் உம்மத்தை பற்றி கேட்கிறாரே, இது என்ன புதுமை என்று சொல்லும். அப்போது நரகத்தின் பொறுப்பாளரான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நரகத்தை பார்த்து, வாயை மூடு, அவர்கள் துன்யாவுக்கும் ஆகிராவுக்கும் நாயகமாகிய முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபி அல்லவா என்று சொல்வார்கள். முகம்மது என்னும் திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் நரகம் திகில் பிடித்து அங்கிருந்து 500 பிரயாண தூரம் விலகி போகும். ஜபானியாக்கள் அதை மீண்டும் இழுத்து பழையபடி கொணர்ந்து நிறுத்துவார்கள். அப்போது நரகம் ஆண்டவனே, முகமது நபியுடைய உம்மத்தை என்னுடைய வேதனையை விட்டு நீ காவல் செய். அவர்கள் மிகவும் பலவீனர்கள், வேதனை தாங்காதவர்கள் என்று அல்லாவிடம் இறங்கி கேட்கும். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையை இறுக இடுப்பில் வரிந்து கட்டிக்கொண்டு அல்லாஹு தாலாவின் சமூகத்தில் போய் சுஜூது செய்வார்கள். அங்கிருந்து உம்மத்திடம் ஓடி வருவார்கள். பின்னும் போய் சுஜூது செய்வார்கள். திரும்பி உம்மத்திடம் ஓடி வருவார்கள். மறுபடியும் போய் சுஜூது செய்வார்கள். மீண்டும் ஓடி வருவார்கள். இப்படி செய்து கொண்டு தங்கள் உம்மத்துக்காக கண்ணீர் சொரிய அழுது பாடுபட்டு கலங்குவதை மற்ற நபிமார்கள் பார்த்து, சுபஹானல்லாஹ், இந்த சங்கை பெற்ற முகமது தங்கள் உம்மத்துக்கு எவ்வளவு பாடுபடுகிறார் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதன் பின் அல்லாஹு தஆலா, முகமதே, உம்முடைய உம்மத்தை விசாரணைக்காக முற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் முன் தங்களது உம்மத்தை கொண்டு போய் தயாராய் நிறுத்திக் கொள்ளுவார்கள். மற்ற கல்குகள் எல்லோரும் அவர்களுக்கு பின் விசாரணைக்கு தயாராய் நிற்பர். அப்போது சொர்க்கத்தை கொண்டு வரும்படி மலக்குகளுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான். உடனே மலக்குகள் சொர்க்கத்தை கொண்டு அர்ஷின் வலதுபுறம் நிறுத்தி அதன் வாசல்களை திறந்து வைப்பார்கள். பின்பு மீசான் என்னும் தராசை கொண்டு வந்து நிறுத்தாட்டும்படி கட்டளை பிறக்கும். அப்படியே அதுவும் நிறுவப்படும். அதன் பின் சிராத் என்னும் ஆகிய பாலம் போட கட்டளை பிறக்கும். உடனே அதை கொணர்ந்து மாஷர் மைதானத்திற்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் நரகத்துக்கு முதுகுக்கு மேல் போடுவார்கள். மேற்கூறியவைகளைத்தான் மொஹிப்பு அல்லது மஹஷர் என்பார்கள். சிராத், தரைக்குள் ஜன்னா, சிராத் என்னும் மேற்படி பாலம் குறித்து என்ன விளம்புகிறது என்பதை பார்ப்போம். சிராத் என்பது பாலம். மொஹிப்புக்கும் ஸ்வர்க்கத்திற்கும் இடையில் நரகத்தின் மீது போடப்பட்டிருக்கும். இது வாளை பார்க்கிலும் அதிக கூர்மையுள்ளதாயும் மயிரை பார்க்கிலும் அதிக மெல்லினம் உள்ளதாகவும் 50,000 வருஷ பிரயாண தூரமுடையதாகவும் இந்த 50,000 வருஷ பிரயாண தூரத்தில் 30,000 வருஷம் பிரயாண தூரம் செங்குத்தான ஏற்றமும் 16,000 வருஷ பிரயாண தூரம் செங்குத்தான இறக்கமும் 10,000 வருஷம் பிரயாண தூரம் சம தரையுமாயிருக்கும். சறுக்குதலும் வழுக்குதலுமே அதன் குணம். இதில் எங்கே பார்த்தாலும் நீண்டதும் வளைந்ததும் சுவர்கள் உள்ளதுமான பலவித முள்கள் முளைத்து அடர்ந்திருக்கும். அந்த பாலம் முழுவதும் இருள்மயமாகவே இருக்கும். இன்னும் அந்த பாலம் ஒரே சிராத்தாய் நேராய் 7 ஜசருக்கள் சிறு பாலம் அநேக அகபா என்னும் மலை பாதைகளும் உள்ளதாயிருக்கும். சிராத் என்னும் பெரும் பாலம் நரகத்தின் மீது போடப்பட்டிருப்பதால் மஹஷருடைய மைதானத்திலிருந்து அந்த சிராத்துக்கு போவதற்காக பூமிக்கும் சிராத்துக்கும் இடையில் மேற்சொன்ன ஜசருகள் போடப்பட்டிருக்கும். அந்த ஜசருகள் நரகத்தின் மீது இருப்பதால் அவற்றின் கீழ் உள்ள நரகத்து மலைகள் அநேகம் ஜசருக்களுக்கும் மேலே வளர்ந்து உயர்ந்திருக்கும். இந்த ஜசருகளாகிய சிறு பாலங்களையும் அகபாக்களாகிய மலைமேற்பாதைகளையும் கடந்துதான் மேற்படி சிராத்திற்கு போக வேண்டும். ஆகவே இவையெல்லாம் ஒன்றாய் சேர்ந்துதான் சிராத் என்று சொல்லப்படும். அந்த பாலத்துக்கு 4 புறமும் நரகத்து நெருப்பு கொழுந்துவிட்டு தாவி சூழ்ந்து கொண்டு இருக்கும். இந்த சிராத்தில் நடக்கிற ஒவ்வொருவரையும் மேற்சொன்ன ஜசர்களாகிய சிறு பாலங்கள் 7 முதற் பாலத்தில் ஈமானை பற்றியும், 2 பாலத்தில் தொழுகையை பற்றியும், 3 பாலத்தில் ஜக்காத்தை பற்றியும், 4 பாலத்தில் நோன்பை பற்றியும், 5 பாலத்தில் ஹஜ் உம்ராவை பற்றியும், 6 பாலத்தில் ஒலு முழுக்குகளை பற்றியும், பந்துக்களுடன் உறவாடுவதையும், ஒருவருக்கொருவர் செய்த அநியாயங்களை பற்றியும் மலக்குகள் நின்று விசாரிப்பார்கள். விசாரிக்கும் போது அவரவருக்கு தக்க ஜவாபு சொல்லாமல் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டால் ஆங்காங்கே தடுக்கப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். இந்த பாலத்தில் ஏறி கடப்பதற்காக முந்தினவர் முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் அழைக்கப்படுவார்கள். உடனே நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்துக்கள் அனைவரையும் முந்தி அழைத்து கொண்டு போய் பாலத்தை விடுவார்கள். பிறகு நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தும், அதன் பின் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தும், மற்றும் மற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்களும், கடைசியாக நபி நூஹ் அலை இஸ்லாமுடைய உம்மத்துமாக வந்து சேர்ந்து முறைப்படி பாலத்தில் ஏறி நடப்பார்கள். ஒவ்வொரு உம்மத்தையும் பாலத்தை கடக்க அந்தந்த நபியே அழைத்து வருவார்கள். அப்போது பாலத்து முன் தலைப்பில் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களும், நடுவில் மீகாயில் அலை இஸ்லாம் அவர்களும், பாலத்து வாசலில் மாலிக் அலை இஸ்லாம் அவர்களும் இருப்பார்கள். பின்பு எல்லோரையும் பாலம் ஏறி கடக்கும்படி அல்லாவிடமிருந்து கட்டளை உண்டாகும். எல்லோரும் பாலம் கடக்க ஆரம்பிப்பார்கள். பாலத்து வாசலில் இருக்கும் மாலிக் அலை இஸ்லாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே, தங்களுடைய உம்மத்தில் அல்லாஹு தாலாவுடைய உத்தரவு யாருக்கு உள்ளதோ அவர்கள் இந்த பாலத்தை கடப்பார்கள், மற்றவர்கள் கால் சறுக்கி நரகத்தில் விழுந்து விடுவார்கள். ஆகியால் உம்மத்தில் பாவச்சுமையில்லாத எல்லோரையும் பாலத்தை கடக்க சொல்லுங்கள். பாவச்சுமை சுமந்தவர்களை இப்படியே நரகத்தில் இறங்கிவிடச் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். அப்போது நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலிக் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து, மாலிக்கே, உம்முடைய கோரமான முகத்தை என் உம்மத்து பார்த்தாலே அவர்கள் மனம் கலங்கி கால்கள் நடுங்கும். ஆகையால் அல்லாவின் ஆணை, உம்முடைய முகத்தை நீர் திருப்பிக் கொள்ளும் என்று சொல்வார்கள். உடனே மாலிக் அலை இஸ்லாம் அவர்கள், முஹம்மதே, தாங்கள் இல்லாவிட்டால் தங்களுடைய உம்மத்து இன்னமும் முன்னமே நரகம் போய் சேர்ந்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். பாலத்தில் ஏறி நடக்க ஆரம்பிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து 10 கூட்டமாய் பிரிவார்கள். எல்லா கூட்டத்திற்கும் முன் நபிகள் நாயகம் அவர்கள் நின்று கொண்டு தங்கள் உம்மத்தை திரும்பி பார்த்து, யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே, என்னை நீங்கள் தொடர்ந்து கொண்டு என் பின்னாலேயே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் முன்வரிசையில் நடப்பார்கள். அவர்களை தொடர்ந்து கொண்டு உம்மத்துக்கள் நடப்பார்கள். நபிகள் நாயகமுடைய உம்மத்துக்கள் அனைவரும் பாலத்தின் மீது ஏறிவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லோருக்கும் பின்னால் நின்று கொண்டு, ஆண்டவனே, இவர்களை சலாமத்தாக்கி வை, ஆண்டவனே, இவர்களை சலாமத்தாக்கி வை என்று சொல்லிக்கொண்டே போவார்கள். இது ஆரம்பமானவுடன், ஏ மஹ்ஷரில் கூடின கூட்டங்களே, என்னுடைய ஹபீப் நண்பனாகிய முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா பாலம் கடக்கப் போகிறபடியால் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி தலைகுனிந்து நெல்லுங்கள் என்று அர்ஷுக்குள்ளிருந்து ஒரு சப்தம் பிறக்கும். அன்றியும் காவல் என்கின்ற அமானையும் கிருபை என்கின்ற ரஹமத்தையும் பாலத்தில் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அல்லாஹு தாலா அனுப்பி நிறுத்துவான். பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 70,000 சூரலீன் என்கின்ற சொர்க்கத்து ரம்பைகளுடன் முன் சொன்ன 10 கூட்டத்தாரிடத்தில் முதற் கூட்டத்தார் பின்தொடர மேற்படி ஜசருகளிலும் அபாக்களிலும் யாதொரு தடையும் இல்லாமல் மின்னல் வெட்டினது போல் வெகு விரைவாக பாலத்தை கடந்துடுவார்கள். அந்த முதல் கூட்டத்தில்தான் சாலிகான பெண்கள் இருப்பார்கள். இரண்டாம் கூட்டத்தார்கள் காற்றின் வேகமாய் பாலத்தை கடப்பார்கள். மூன்றாவது கூட்டத்தார் தேசி குதிரையின் வேகமாய் கடப்பார்கள். நான்காம் கூட்டத்தார் ஒட்டகத்தின் வேகமாய் கடப்பார்கள். ஐந்தாம் கூட்டத்தார் விரைந்தோடி கடப்பார்கள். ஆறாம் கூட்டத்தார்கள் சாதாரண நடையாய் நடந்து போவார்கள். ஏழாம் கூட்டத்தார் மெல்ல மெல்ல நடப்பதும், அப்படி நடக்கவும் இயலாமல் இடைக்கு இடை நிற்பதும் உட்கார்வதும், அதுவும் மாற்றாமல் இழைத்து தோய்ந்து போவதும் மாய்ப்போவார்கள். எட்டாம் கூட்டத்தார் சிலர் நாற்கால் பாய்ச்சலாயும், சிலர் நெஞ்சால் தவழுவதாயும், சிலர் பாலத்து கொழுக்கு முட்களால் கொழுவப்படுவதாயும், சிலர் ஒரு நாள் பிரயாணதோறும், இரு நாள் பிரயாணதோறும், சிலர் ஒரு மாத பிரயாணதோறும், இரு மாத பிரயாணதோறும், சிலர் ஒரு வருஷ பிரயாணதோறும், இரு வருஷ பிரயாண தூரமாய் உயர்ந்தபட்சம் 25 வருஷ பிரயாண தூரம் வரையும் நடப்பார்கள். அவர்கள் இவ்விதம் போகும்போது யா முஹம்மத் யா முஹம்மத் என்று அலறுவார்கள். அப்போது மலக்குகள், ஆண்டவனே இவர்களை நீ சலாமத்தாக்கி வை, ஆண்டவனே இவர்களை நீ சலாமத்தாக்கி வை என்று சொல்வார்கள். 9 கூட்டத்தவரும் 10 கூட்டத்தாரும் பாலத்தின் முந்தின ஜஸ்ரில் உள்ள 1 அஹ்பாவாகிய மிர்சாத் வழிபார்த்திருக்கும் தானம் மெயின் கேட் என்கின்ற தானத்திலேயே தடைபட்டு போவார்கள் என்று தரிக்குல் ஜன்னா கூறுகிறது. மறுமையை ஏற்றுக்கொள்வது நம்முடைய ஈமானின் ஒரு பகுதி. அந்த மறுமையில் இந்த மஹ்ஷரை ஏற்றுக்கொள்வதும் நம்புவதிலும் தான் நம்முடைய ஈமான் பூர்த்தியடையும். மறுமையிலிருந்து மறுமையை நம்பாது மாறுபட்டு நடக்கின்றவன் முஸ்லிம்களிடையே மூமினாக உயரமாட்டான். அல்லாவின் வார்த்தைக்கு மாறுபாடு செய்தவனாக கைச்சேதமுற்றவனாகி விடுவான். எனவே மறுமையின் முழுக்கங்களையும் அதன் புழுக்கங்களையும் நாம் ஏற்று பயமுடையவர்களாகவும் பக்தியுடையவர்களாகவும் மாறி நாம் தூய மூமின்களாக்கி அல்லாஹ் நம்மை மஹ்ஷரிலிருந்து சிராத்தை கடந்து நம்மை ஜன்னத்திற்குள் நுழைய வைக்கும்படி நாம் எல்லோரும் அல்லாஹ்வை வேண்டியபடி பயந்து நடப்போமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.